وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها، وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه وشيخ ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيم، صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الإحسان أن تعبد الله كأنك تراه، فإن لم تكن تراه فإنه يراك، أو كما قال على النبي صلى الله عليه وسلم. படைத்தாழ்வோனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் நாடியவனாக, அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஉத் தாபியீன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் நாடியவனாக, குறிப்பாக அஹமதுல்லா பைத்தை நமக்கு அழகாக இயற்றி தந்து வாழ்விலே பல்வேறு வளங்களுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஷேகுனா ஷேக் அப்துல் காதர் தைக்கா சாஹிப் ஒலியுல்லாஹு ரலியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருளாசியை வேண்டியவனாக ஆரம்பிக்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலா புனிதமான இந்த மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதைப் போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே ஈருலக வேந்தர் கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அருகிருக்கச் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு சஹாபாக்கள் மற்றும் தாபியீன்கள் தபஉத் தாபியீன்கள் நல்லவர்களால் எடுத்து நடத்தப்பட்ட சுன்னத்துல் ஜமாஅத்துடைய புனித பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹு வழிநடத்துச் செல்வதோடு, உடலை விட்டும் உயிர் பிரிவதற்கு முன்னால் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பலமுறை பலமுறை கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹு தந்தருள் புரிவதோடு, அவனது புனிதம் இக்காவையும் தந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசாட்சி செய்யக்கூடிய மதீனா முனவ்வரா சென்றவர்களை பலமுறை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஷரியத் என்ற வெளிப்படையான பாதையில் வெற்றி பெற்று தரீக்கத் என்ற உள்ரங்கமான விஷயங்களை விளங்கி அருள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிய வேண்டும். வஜிஹக்கும் லஉ அலா வஜிஹி ஸபி என்ற அஹமதுல்லா பைத்தினுடைய தொடர்ச்சியாக, அந்த வஜிஹக்கும் லஉ அலா வஜிஹி ஸபி என்பதற்கு எவ்வளவோ விளக்கங்களை சொல்லி செல்லலாம், அந்த பாக்கியத்தை கண்மணி நாயகத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி, ஹாதியன் இல தரீக்கில் காதிரியில் முஜித்தபி என்ற ஒரு அருமையான பைத்தை, ஒரு அருமையான அடியை நமக்கு நம்முடைய அப்பா அழகாக சொல்லித் தருகிறார்கள். ஹாதியன் இல தரீக்கில் காதிரியி அல் முஜித்தபி, தேர்ந்தெடுக்கப்பட்ட காதிரியா என்ற பாதையிலே எங்களை வழிநடத்த செய்யுங்கள் நாயகமே என்ற அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு வேண்டுதலை வைக்கிறார்கள். நீங்களே அதற்கு ஹாதியாக, நீங்களே அந்த தரீக்காவை தேர்ந்தெடுத்த தரீக்காவாக ஆக்கினீர்கள் என்று சொல்லுகின்ற இந்த கட்டத்தில், தரீக்கா என்றால் என்ன, ஷரியா ஷரியத் என்றால் என்ன, ஷரியத்திற்கும் தரீக்கத்திற்கும் என்ன தொடர்பு, ஷரியத்தில்லாத ஒரு தரீக்கத் என்பது உலகத்தில் இருக்கிறதா, தரீக்கத் என்பது இப்பொழுது விலை மலிவான ஒரு பொருளாக, ஒரு போட்டி பொருளாக, சண்டைக்குரிய பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறதே, அதனுடைய உள்ரங்க கருத்து என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தரீக்காவை நமக்கு வழிமுறைப்படுத்தி தந்தார்களா? சஹாபாக்கள் இதை தன்னுடைய வாழ்நாளில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினார்களா என்ற ஆய்விலே நாம் இறங்குகிற பொழுது, ஆரம்பமாக ஷரியத் என்றால் என்ன, அதற்கு அடுத்து தரீக்கத் என்று சொல்கிறார்களே அதனுடைய கருத்து விளக்கம் என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்ப்போம். இதை விளங்கி வைப்பது நம்முடைய கடமை. ஏனென்றால் அப்பா சொல்கிற பொழுது அத்தரீக் தரீக்காவை நமக்கு சொல்கிறார்கள். தரீக்கா என்ன என்று விளங்கினால்தான் அந்த தரீக்காவினுடைய கிளைகளாக இருக்கக்கூடிய தரீக்கத்துல் காதிரியா, கதீர், தரீக்கத்துல் ரிஃபாயியா, தரீக்கத்து ஷாதிலியா, சுஹ்ரவர்தியா, நக்சபந்தியா என்று பல்வேறு தரீக்காக்கள் இருக்கிறது. ஆரம்பமாக தரீக்காக்கள் என்றால் என்ன, ஷரியத் என்றால் என்ன என்று பார்க்கிற பொழுது நமக்கு நாதாக்கள் சொல்லி தருவார்கள். மார்க்க விற்பன்னர்கள் மார்க்கத்தை விளக்கித்தரக்கூடிய விளக்க உரையாளர்கள் சொல்வார்கள், ஷரியத் என்றால் ஃபிஅலுல் மஅமூராத் வ தர்க்குல் முன்கிராத். அல்லாஹ் ஏவியவைகளை செய்து அவனால் தடுக்கப்பட்டவைகளை விட்டும் தவிழ்ந்து கொள்வதுதான் ஷரியத். தொழுகச் சொன்னான், நோன்பு நோற்கச் சொன்னான், ஹஜ்ஜு செய்ய சொன்னான், ஜக்காத்து கொடுக்க சொன்னான், இவைகளெல்லாம் கொடுக்க சொன்னான். இவைகளே சில சமயங்களிலே மஅமூராத்தாகவும் முன்கிரத்துகளாகவும் மாறுகின்றன. நோன்பு என்பது இபாதத்தில்லை, தொழுகை என்பது இபாதத்தில்லை. அப்பொழுது அல்லாஹ் தொழுகச் சொல்லுகின்ற முறையில், தொழுகச் சொல்லுகின்ற நேரத்தில் தொழுதாலது இபாதத். உதாரணமாக நடு உச்சி நேரத்தில் தொழுவது ஹராமாக்கப்பட்டுள்ளது. இதே செயலைத்தான் நாம் செய்கிறோம், இதே போன்று கை கட்டுகிறோம், இதே போன்று எல்லாவற்றையும் ஓதுகிறோம், ருக்கு செய்கிறோம், சுஜூது செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். இருந்த போதிலும் அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதல்ல என்பது மட்டுமல்லாமல் அது ஒரு பாவகரமான செயலாக ஆகுகிறது. அதே போன்று நோன்பு என்பது அல்லாஹுவிற்காக வேண்டி பிடிக்கக்கூடியது. நியத் வைத்து அல்லாஹுவால் நோன்பிற்கென்று சொல்லப்பட்ட சட்டங்களின்படி குடிப்பு, உண்ணுதல், ஹலாலான மனைவியோடு உறவு கொள்ளுதல், இது போன்ற செயல்களை எல்லாம் தவிழ்ந்து கொள்வதுதான் நோன்பு. நமக்கு தெரியும், அதிலே கூட அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட பெருநாட்கள், உதாரணத்திற்கு ஒருவன் பெருநாளைக்கு நியத் வைத்து இந்த நோன்பை பிடித்தால் அது ஹராமான செயலாக, பாவகரமான செயலாக ஆகிவிடும். இந்த அடிப்படையில் நாம் சிந்திக்கிற பொழுது இபாதத்துகள் என்பது பொருள் அல்ல. அல்லாஹுவால் ஏவியவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த ஏவுதலை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட செயல்கள் இருக்கிறதே, அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அவைகளையெல்லாம் விட்டு தடுத்து கொள்வதுதான் நம்முடைய அறிவை அங்கே செயல்படுத்துவது நமக்கு நோக்கமல்ல. அருமையான சகோதரர்களே, இபிலீஸ் அல்லாஹுவிற்கு வணங்கி வந்தான். ஒரு கருத்தின்படி ஒரு கட்டத்திலே மலாய்க்கற்றுமார்களுக்கே தலைவனாக இருந்தான். தன்னுடைய அறிவை பயன்படுத்தினான். அல்லாஹு சொன்னான், ஆதமிற்கு சுஜூது செய் என்று சொன்னான். இவன் அறிவை பயன்படுத்தினான், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், மண்ணை விட மண்ணால் படைக்கப்பட்ட ஆதத்திற்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் சுஜூது செய்ய முடியுமா? அது வழக்கத்திற்கு மாற்றமானதல்லவா? நான் உயர்ந்த பொருளில் படைக்கப்பட்டவன் அல்லவா? அது தாழ்ந்த பொருளில் படைக்கப்பட்டதல்லவா என்ற அறிவை பயன்படுத்தினான். அறிவை பயன்படுத்தியதன் காரணத்தினால் அவன் அல்லாஹுடைய லானத்திற்கு காரணமானான் என்பது குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய பாடம். இந்த அடிப்படையில் தான் ஷரியத் என்றால் அல்லாஹுவால் ஏவியவைகளை, அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹு யார் யாருக்கு கண்ணியம் கொடுக்க சொன்னானோ அவைகளை கண்ணியம் கொடுக்க வேண்டும். அதுவும் ஏவியவைகள் தான். என்னென்ன பொருட்களுக்கு கண்ணியம் கொடுக்க சொன்னானோ அந்த பொருட்களுக்கும் கண்ணியம் கொடுக்க வேண்டும். நாதாக்கள் பயன்படுத்திய பொருட்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலோடு ஒட்டிய பொருட்கள், அதே போன்று முந்தைய நபிமார்கள் பயன்படுத்திய பொருட்கள், அவைகளுக்கெல்லாம் அல்லாஹு கண்ணியத்தை கொடுக்க சொன்னான். குறிப்பிட்ட இடங்கள், அவைகளுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும். கண்ணியம் கொடுக்கவில்லை என்றால் ஃபிஅலுல் மஅமூராத்தில், அதாவது அல்லாஹ் ஏவியவைகளில் மாற்றம் செய்கிறோம், ஷரியத்தை நம்மிடத்தில் இல்லை என்பதுதான் பொருள். ஏதோ தொழுது விட்டோம், நோன்பு நோக்கிறோம், ஹஜ்ஜு செய்கிறோம், ஜக்காத் சதக்கா கொடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுவால் மரியாதை செய்யப்பட வேண்டிய பொருட்களுக்கு மரியாதை செய்யவில்லை என்றால் அவன் ஏதோ ஒரு விதத்தில் அல்லாஹுவை கேலி செய்கிறான். எனக்கு மனதிற்கு ஒத்து வந்தால் நான் செய்வேன், அது என்ன அந்த பொருட்களுக்கு மரியாதை கொடுக்க, அது என்ன இடத்திற்கு மரியாதை கொடுக்க, அது என்ன பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்த, இது என்னுடைய மனமிடம் தரவில்லை என்றால் இவன் தொழுதது கூட அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு தொழவில்லை, இவன் நோன்பு நோற்றது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு நோன்பு நோற்கவில்லை. மாற்றமாக தன்னுடைய மனோ இச்சை அதை பொருந்தி கொண்டது செய்கிறான், இப்பொழுது மனோ இச்சை ஒத்துக்கொள்ளவில்லை மறுக்கிறான், அதற்கு காரணங்களை சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய மனோ இச்சைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் நாதாக்கள் நமக்கு சொல்லித்தந்த அந்த நடைமுறைகளை அழகான முறையில் பின்பற்ற வேண்டும். தடுக்க சொன்னவைகளை தடுக்க வேண்டும், அதுதான் ஷரியத். அல்லாஹுவால் தடுக்க சொல்லாத ஒன்றை தடுத்து ஜியாரத் செய்ய செல்வது நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஜியாரத் செய்ய கூடாது என்று ஒருவன் சொன்னான் என்றால் அல்லாஹுவால் தடுக்கப்படாத ஒன்றை, அல்லாஹ்வுடைய ரசூலால் நடைமுறைப்படுத்தப்படாத ஒன்றை தன்னுடைய மனோ இச்சைக்கு தகுந்த முறையில் ஒருவன் செய்ய தடுக்க முனைகிறான், அவனும் ஷரியத்தையே பேணவில்லை, அவனிடத்தில் ஷரியத் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தார்கள், அவர்களை வசீலாவாக வைத்து துவா செய்ய வேண்டும் என்று. அப்படி துவா செய்ய சொல்லுகிற பொழுது அதை மறுத்தான் என்றால் அவன் ஷரியத்தில் இல்லை. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதற்கு முன்னால் உள்ள பயான்களில் வந்தது. அது என்ன மரியாதை கொடுப்பது? உடன் பிறந்த சகோதரனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை தான். நாங்கள் தொழுவதற்கு அழைக்கக்கூடிய கூட்டம் எந்த போர்வையில் அமர்ந்து கொண்டு என்ன பெயர் வைத்திருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் ஷரியத் இல்லை. அதற்கெல்லாம் அடுத்ததல்லவா தரீக்கத்திற்கு இந்த ஷரியத்தை நாம் இப்படி விளங்குகிறோம். ஷரியத்திற்கு இன்னொரு விளக்கமும் சொல்வார்கள், தத்ஹீரு லவாஹிரில் ஹல்கி அம்மா லா யம்பகி. வெளிப்படைகளை, உறுப்புகளை, வெளிப்படையான செயல்பாடுகளை, பேச்சு, சொல், இது போன்ற செயல்பாடுகள், இவைகளை எல்லாம் சுத்தப்படுத்துவது தனக்கு தேவையில்லாதவைகளை விட்டோம். ஹராமை விட்டு மட்டுமல்ல, தனக்கு தேவையில்லாதவைகளை விட்டோம். பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை முடிந்தால் அதை நாம் சீர் செய்ய வேண்டுமே தவிர அதை பற்றி ஒரு சர்ச்சை செய்து ஒன்று இரண்டாக்க முயலக்கூடாது. அது நமக்கு தேவையில்லாத விஷயம். தேவையில்லாத விஷயங்களை விட்டும் வெளிப்படையில் உள்ள உறுப்புகளை சுத்தப்படுத்துவதற்கு பெயர்தான் தரீகா. அப்படி சுத்தப்படுத்த வேண்டுமென்றால் அல்லாஹ் ஏவியவைகளை செய்ய வேண்டும். அல்லாஹுவால் அவனுடைய ரசூலால் தடுக்கப்பட்டவைகளை விட்டும் தன்னை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஷரியத், தரீகா. அப்போ அவர்கள் சொல்வது அந்த வார்த்தை தானே, ஹாதியன் இல தரீக்கில் காதிரியில் முஜித்தபி. தரீகா என்றால் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளது, அதிலே நமக்கு சந்தேகம் இல்லை. அந்த தொடர்பை நாம் பின்னால் பார்க்கலாம், இப்பொழுது தனிப்பட்ட முறையில் பார்க்கிறோம். தரீகா என்றால் தத்ஹீருல் அர்வாஹி அனில் அகாயிதில் ஃபாசிதா வல் அஹ்லாகித் தமீமா. மோசமான குணங்களை விட்டும், பொறாமை, பொய் பேசுவது, கோல், மனதிலே அடுத்தவர்களை பற்றிய தவறான எண்ணம், அடுத்தவர்கள் முன்னேறுவதை பற்றி தவறான எண்ணம் கொள்ளுவது, தவறான சிந்தனைகள், இப்படி மோசமான தமீமான இழிவான செயல்பாடுகளை விட்டும் மனதை பாதுகாத்துக் கொள்வது, இதற்கு பெயர்தான் தரீகா. அது மட்டுமல்ல, கெட்ட அகீதாக்களை விட்டும் மனதை ரூஹை, நம்முடைய ரூஹ் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கிறதே அந்த ரூஹை பாதுகாத்துக் கொள்வது. கெட்ட அகீதா என்றால் நாம் ஏதோ கெட்ட அகீதா என்று விளங்கி வைப்பது, அல்லாஹுவை மறுப்பது என்று. அல்லாஹுவை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான், ஆனால் அல்லாஹுடைய சிஃபாத்துகளை அவன் விளங்கவில்லை, அதுவும் மறுப்பதுதான். ஏதாவது ஒரு செயலை நாம் வலிமார்களுக்கு சொன்னோம் என்றால், வலிமார்களுக்கு இறந்ததற்கு பின்னாலும் உதவி செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் உடனடியாக அது அல்லாஹ்விற்குரிய சிஃபத் அல்லவா? என்ன அல்லாஹ்விற்குரிய சிஃபத்? அல்லாஹ் என்ன, அல்லாஹ்விற்கு இறக்கக்கூடிய தன்மை இருந்து அவன் இறப்பதற்கு பின்னாலும் உதவி செய்வான் என்றா நாம் சொல்லிவிட்டோம் இல்லையா? அவர்களுடைய சிந்தனை அதுவா? அப்படி அல்ல. அல்லாஹ்விற்குரிய தன்மைகள் அகீதாவிலே, அல்லாஹ் யார், அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, அந்த அகீதா சம்பந்தமான விஷயங்களை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். கெட்ட அகீதாவை விட்டும் நம்முடைய உள்ளத்தை நாம் பாதுகாத்துக் கொள்வது தரீகா. கெட்ட குணங்கள், கெட்ட அகீதாக்கள், அதாவது குணநலன்களையும் மனதில் கொண்டிருக்கக்கூடிய ஈமான் என்ற உறுதிப்பாட்டையும் பரிசுத்தப்படுத்துவதற்கு பெயர்தான் ஷரிய தரீக்கத் என்று நமக்கு விளக்கம் தருகிறார்கள். சரியத்திலே வெளிப்படையாக அமல் செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஏவப்பட்ட செயல்களை செய்கிறோம், தடுக்கப்பட்டவைகளை விட்டும் தடுந்து கொள்கிறோம். அடுத்த கட்டத்திற்கு நாம் வர வேண்டுமே, அதுதானே தரீக்கத். அல்லாஹ் குர்ஆனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நமக்கு சொல்லித் தருகிற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலையை, அவர்கள் என்னெல்லாம் வேலை செய்வார்கள், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வயுஸக்கீஹிம் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா. அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டுவது ஒரு வேலை, குர்ஆனை ஓதி காட்டுவார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுப்பார்கள். இது ரெண்டும் வெளிப்படையான செயல்பாடுகள். மூன்றாவது ஒரு வேலை அல்லாஹ் சொல்கிறான், உங்களை தூய்மைப்படுத்துவார்கள். அந்த தூய்மைப்படுத்துவதுதான் தரீக்காவினுடைய குறிக்கோள். என்ன தூய்மை? கெட்ட குணங்களை விட்டும், கெட்ட அகீதாவை விட்டும், மனதை, உள்ளத்தை, ரூஹை, ரூஹுக்குள்ளால் இருக்கும் சிறை, இவைகளை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவதற்கு பெயர் தான் தரீக்கா. தொழுது கொண்டே இருக்கிறோம், நானும் நீங்களும் தொழுகிறோம். தொழ நம்முடைய உள்ளம் பரிசுத்தப்படவில்லை, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த பக்குவப்படாமல் வெளிரங்கமாக பூசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு பாத்திரம் பால், அந்த பாத்திரத்திலே நாம் வாங்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். வெளிரங்கத்தில் சில அசடுகள், சில கரைகள், விஷம் போன்ற பொருள் வெளியில் ஒட்டி இருந்தாலும் பரவாயில்லை, உள்ளால் உள்ளதை முதலில் தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற நிலையை நாம் விளங்காததின் காரணத்தினால் வெளிரங்கத்தை மட்டும் சுத்தப்படுத்தி கொண்டு உள்ரங்கத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கிறோம். உள்ரங்கத்தை, கல்வை, ரூஹை நாம் சுத்தப்படுத்துவதற்குரிய வழிமுறை தான் தரீக்கா என்பதை நாம் விளங்குகிறோம். அந்த தரீக்காவினுடைய செயல்பாடுகள் தரீக்கா என்ற பெயரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இல்லாமல் இருந்தாலும், தரீக்கா என்ற பெயர் இல்லை ஆனால் இந்த நடைமுறைகள் இருந்தது. எப்படி மதரசாக்கள் என்ற பெயரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்தில் இல்லையோ, ஆனால் மதரசாவினுடைய செயல்பாடுகள் அத்தனையும் இருந்தது. இதே போன்று ஒவ்வொன்றையும் நாம் பார்க்கலாம். இயக்கங்கள், மாணவர் மன்றம், அதுபோன்று சிறுவர் மன்றம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே பெயர் வைத்து புழங்கப்படவில்லை. இன்று எல்லோரும் அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவைகளிலெல்லாம் நடத்தி கொண்டிருப்பவர்கள், மதரசாக்களை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு தரீக்கா என்றால் ஏதோ புளிக்கிறது, கசக்கிறது, தலை சுற்ற வருகிறது என்றால் அவர்கள் மார்க்கத்தை விளங்கவில்லை. குர்ஆனுடைய ஒரு புறத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், மறுபுறத்தை மறுக்கிறார்கள். அப்பா அப்படி சொல்லவில்லை. அப்பா சொல்லி காட்டுவது, ஹாதியன் நில தரீக்கில் காதிரியில் முஜித்தபி, எங்கள் கண்மணியான நபியே, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே, உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காதிரியா என்ற புனிதமான தரீக்காவில் நீங்களே எனக்கு ஹாதியாக இருந்து வழிகாட்டி தாருங்கள் நாயகமே என்று அவர்கள் ஒரு வேண்டுதலை வைக்கிறார்கள் என்றால், ஷரியத்தின் அடிப்படையில் எங்களை சீர்திருத்துங்கள், தரீக்காவின் அடிப்படையில் எங்களுடைய உள்ளத்திற்கு ஒரு பாதையை தாருங்கள் என்று தான் கேட்கிறார்கள். அடுத்து ஷரியத் என்றால் என்ன என்று சொல்லுகிற பொழுது, ஷரியத் என்றால் வணங்குவது, வெறுமனை வணங்குவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹதீஸிலே, புகாரி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே வருகிறது, நீங்கள் இபாதத் செய்வது என்பது அன் துனாஜி ரப்பஹு, உங்களுடைய ரப்போடு நீங்கள் முனாஜா செய்கிறீர்கள், உரையாடுகிறீர்கள். நாம் என்றாவது உரையாடி இருக்கிறோமா? அஸ்ஸலாத்து மிஅராஜில் மூமினின் என்றார்களே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் மூமின்கள் தானே, நமக்கு அது மிஅராஜாக இருந்ததா? ஏன் இருக்கவில்லை? உள்ளம் பரிசுத்தப்படவில்லை. அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடியது தான் தரீக்கா. ஷரியத் என்பது வெளிப்படையான வணக்கம், தரீக்கா என்பது அல்லாஹுவை நாடி செல்வது, இபாதத் என்பது வெறுமனே கண் துடைப்பிற்காக வேண்டியோ, சடங்கிற்காக வேண்டியோ, நமக்கு விதிக்கப்பட்ட தலையாய, நமக்கு ஒரு பெரும் சுமையான கடமை என்றோ செய்யாமல் அல்லாஹுவை நாடி அவனுடைய விருப்பத்திற்கு, அல்லாஹு சொல்லிவிட்டான், என்னுடைய ரப்பு சொல்லிவிட்டான், எனக்கு அதுதான் நோக்கம், நான் அதை செய்வேன் என்று கட்டுப்பாடான முறையில் இருப்பதுதான் சரியான முறை. அலி ரழியல்லாஹு அன்ஹு, இமாம் அலி ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமையான மருமகன், அலி ரழியல்லாஹு அன்ஹு தொழுகைக்காக வேண்டி வாங்க சொன்னது அவங்களுடைய முகமெல்லாம் மாறி விடுகிறது, மஞ்சனித்து விடுகிறது, ஒலூச்சையை சொன்னால் கையெல்லாம் நடுங்குகிறதாம். யார் அந்த அலி ரழியல்லாஹு அன்ஹு? ஹைபர் கோட்டையினுடைய தூக்க முடியாத, 100 பேர் சேர்ந்தாலும் தூக்க முடியாத வாசலை ஒத்தை கையிலே கேடயமாக பிடித்த அலி ரழியல்லாஹு அன்ஹு, எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த அலி ரழியல்லாஹு அன்ஹு, வீரத்தின் விளைநிலமாக அறிவின் தலைவாசலாக இருந்தால் இருந்து அல்லாஹ் அன்ஹு தொது செய்ய தொழுகைக்காக வேண்டி ஒது செய்ய சென்றால் கைகள் நடுங்குகிறது. வேறு யாருக்கும் நடுங்காத கரங்கள், வேறு யாரை பார்த்தும் மஞ்சனிக்காத முகங்கள், அந்த முகம் நடுங்க ஆரம்பிக்கிறது. கைகள் விடவிடக்கிறது, இதயம் படபடக்கிறது. அப்பொழுது கை அல்லாவின் பக்கம் சென்று கைகட்ட ஆரம்பித்தால் ஏதோ கொடுமையான ஒரு முறையிலே பயத்தோடு நிற்பதை போன்று நிற்கிறார்கள். இமாம் அஸ்ஸால் ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஹையாவிலே சொல்லி காட்டுவார்கள் இந்த செய்தியை. அவங்கள்ட்டே போய் கேட்டாங்க, நீங்க ஏன் தொழுகைக்காக வேண்டி ஒலு செய்யக்கூடிய சமயத்துல படபடத்து நெஞ்சமெல்லாம் கிடுகிடுன்னு ஆடுங்களே, என்ன காரணம்? அறிவின் தலைவாசலாக வீரத்தின் உலைநிலமாக இருக்கின்ற உங்களுக்கு ஏன் இப்படி என்று கேட்கிற பொழுது, தெரியாதா அல்லாஹ்விடத்திலே இன்னா மலையும் வானும் அல்லாஹ்விடத்தில் ஒரு அமானிதத்தை ஏற்க மறுத்த பொழுது இந்த மனுஷன்தானே அதை போய் ஏற்றான். அந்த ஏற்பு தான் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அவனை விளங்கி இபாதத் செய்வது, அந்த இபாதத்தினுடைய தன்மை எனக்கு வரணுமே, அந்த அமானிதத்தை நான் நிறைவேற்றுகிறேனா இல்லையா என்னுடைய ரப்புக்கு முன்னாலே நான் நின்றுட்டு இருக்கிறேன், எனக்கு பயப்படாமல் இருக்க முடியாது என்று அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள் என்றால் அதுதான் அன் தக்குசுதஹு. வெறுமனே ஏதோ சடங்கு சம்பிரதாயத்திற்காக வேண்டி ஏதோ மனசை ஒரு மாதிரி கட்டுப்படுத்திட்டு தொழகக்கூடிய தொழுகை அல்ல, அல்லாஹுவை அல்லாஹுவாக விளங்கி தொழக்கூடிய இபாதத்துக்கு பெயர் தான் தரீக்காக்கள் என்று சொல்கிறார்கள். இன்னும் சொல்வார்கள், ஷரியத் என்றால் வெளிரங்கமான உறுப்புகளை தூய்மைப்படுத்துவது, தரீக்கத் என்றால் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. வெளிரங்கமான உறுப்புகளை தூய்மைப்படுத்துவதற்கு மூன்று விஷயம் தேவை, அதாவது ஷரியத்துக்கு மூணு அடிப்படை இருக்கிறது. ஒன்று தௌபா, ரெண்டாவது தக்குவா, மூணாவது இஸ்திகாமத். வெளிரங்கமான உறுப்புகளை சுத்தப்படுத்தணும்னா, சுத்தம்னா ஏதோ கழுவி கழுவி சுத்தம் பண்ணி அதில் அத்தரு பவுடர் இவைகளை போடுவதல்ல சுத்தம். பாவக்கரைகளை விட்டும் வெளிரங்கமான உறுப்புகளை, கையை காலை கண்ணை நாவுகளை மூக்கை உடல் உறுப்புகளில் தொட்டு உரசக்கூடிய உடல் உறுப்புகளை இவைகளை எல்லாம் பரிசுத்தப்படுத்துவது என்றால், ஹராமை விட்டும் பரிசுத்தப்படுத்தினா முதல்ல ஏற்கனவே ஏதாவது தப்பு தவறு கண்ணால காதால செய்திருப்போம், அவைகளை விட்டு சுத்தப்படுத்துவதுக்கு ஒன்றாவது நிபந்தனை தௌபா. தௌபாவுக்கு அடுத்த நிபந்தனை தக்குவா, அடுத்தாலும் தப்பு செய்யக்கூடாது. ஒன் தௌபா செய்துட்டா அடுத்தாலும் தப்பு செய்யாமனா திட்டம் போட்டு தௌபா செய்தாச்சு நீ அடுத்த புதிய வேலையை தொடங்குவோம் அப்படி இருக்க வேண்டாம். தௌபா, ரெண்டாவது தக்குவா, மூணாவது இஸ்திகாமத். தௌபா செய்தாச்சு, வருங்காலத்தில் பாவம் செய்ய மாட்டோன்னு எண்ணம் இருக்குது, இஸ்திகாமத்து அதில் நிலை பெற்றிருப்பது. இன்னைக்கு தௌபா மத்தியானம் வரைக்கும் அந்த தக்குவாலே இருக்குது, மத்தியானம் கலந்து சாயங்காலம் ஆனால் ஒரு மாற்றம், இஸ்திகாமத் இல்லை, அதில் பொறுப்பு இல்லை, நிரந்தரம் இல்லை, உறுதி இல்லை. இது வெளிரங்கமான உறுப்புகளை சுத்தப்படுத்துறதுக்குன்னா, உள்ரங்கமான கல்வை சுத்தப்படுத்துறதுக்கு மூணு வழின்னு நாதாக்கள் நமக்கு சொல்லி தராங்க. ஒன்னு இஹ்லாஸ், கல்வை சுத்தப்படுத்தணும்னா இஹ்லாஸ் வரணும் முதல்ல. எல்லாம் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்கிறேன், ஒரு சின்ன செயல் செய்தாலும் சரி, அது உலகியல் செயலாக இருந்தாலும் கூட, ஒரு சமைப்பதாக இருந்தாலும் கூட, நண்பர்கள்ட்ட பேசுவதாக இருந்தாலும் கூட, குழந்தை வளர்ப்பாக இருந்தாலும் கூட, கற்றுக் கொடுப்பது இபாதத் செய்வது எல்லாத்திலும் இஹ்லாஸ். அல்லாஹுக்காக வேண்டி என் கணவனுக்கு சமைக்கிறேன், அல்லாஹுக்காக வேண்டி சமைக்கிறேன். என் கணவனுக்கு அல்லாஹ் கட்டுப்பட சொன்னா கட்டுப்படு. சாப்பிடுறேன், அல்லாஹ் சாப்பிட சொன்னா உடம்ப உனக்கு தேவையான அளவு குலு அஷ்ரபு, தேவையான அளவு சாப்பிடுங்க குடியுங்கன்னு அல்லாஹ் சொன்னா இபாதத் செய்வதற்கு அது துணையாக இருக்குது. அல்லாஹுக்காக வேண்டி எல்லாவற்றிலும் இஹ்லாஸ். அடுத்து சிதுக், அந்த இஹ்லாசினுடைய அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னோமே, அதிலே நாம் நிலை பெற்று சிதுக்காக சத்தியமாக இருப்பது. ஏகன் அல்லாஹ் தான், அவன் தான் எல்லாவற்றையும் செயல்பட வைக்கிறான், அவனிடத்தில் தான் அனைத்து சக்திகளும் இருக்கிறது, அவன் தான் அனைத்திற்கும் சொந்தமானவன் என்று நாம் சொன்ன கலிமாவை அப்படியே உண்மைப்படுத்தி வைப்பது. மூணாவது துமஅனீனத், நிம்மதி ராகத்து பெறுவது. இஹ்லாஸ் வந்துட்டுது, இஹ்லாஸை நம்ம பரிபூர்ணமாக்கி வைக்கணும்னா அதுக்கு கலிமாவினுடைய பரிபூர்ணத்தன்மை உள்ளத்தில் வரணும், அதுக்கு பின்னால் துமஅனீனத் என்ற நிம்மதி நம்முடைய உள்ளத்தில் வரணும். இதுக்கு என்ன சொல்லுவாங்க பெரியார்கள் நாதாக்கள், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், உள்ளம் என்பது ஒரு பாத்திரத்தை போன்றது. அந்த பாத்திரத்தில் இஹ்லாஸ், இது மாதிரி உள்ள சிதுக்கு, துமானியினத்து என்ற நல்ல செயல்கள் வரணும்னா முதல்ல பாத்திரத்தை கழுகுங்க. நம்முடைய இதயத்தில் அறியாமையான பொறாமை, கபடம், அடுத்தவனை பற்றி தவறான எண்ணம் இதெல்லாம் இருக்கும். அதை தூய்மைப்படுத்துங்கோ, தூய்மைப்படுத்திக்கிட்டு நல்லவைகளை உள்ள கொண்டு போங்கோ. அதுதான் தரீக்காவினுடைய வழிமுறை. அதைத்தான் ஷேக்மார்கள் நமக்கு செய்கிறாங்க. வெளிப்படையாக ஏதோ திக்ரு செய்துட்டோ, ஏதோ தொழுதுட்டு நடந்தா போதாது. உள்ளம் எப்படி இருக்குது? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்கோ. நேற்றைக்கு தொழுத தொழுகையை விட இன்னையுடைய தொழுகை நூறானியத்தாக இருக்கிறா இல்லையா? ஏன் இல்லை? அல்லாஹ் சொல்லிட்டானே, இன்ன சலாத்த தன்ஹானில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர் என்று சொன்னானே, அது வருதா வரலையா? அந்த தன்மை நமக்கு வரணும்னு உள்ளதுக்காக வேண்டித்தான் தரீக்காக்களுடைய ஷேக்மார்கள் ஏதோ புதுசாட்டு வானத்திலிருந்து ஒரு சக்தியை கொண்டு வந்து இழுத்து கல்புக்குள்ளே புகுத்து. இதில்லை, மனுஷனை மனிதனாக வாழ வைப்பது தான் தரீக்கா. வெளிப்படையில் ஒரு ஆளை பார்த்த உடனே நல்லா இருக்கீங்களா, சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டு விடுவதல்ல, உள்ளபூர்வமாக கேளுங்கள். உங்களுக்கு அவங்க மேலே ஏதாவது பிரச்சனைனா வெளிப்படையாக கேட்டு பிரச்சனையை தீர்த்துக்கிடுங்கோ. சத்தியமாக இருங்கோ, கல்பை பரிசுத்தப்படுத்துங்கோ. இதுக்கு பேர் தான் தரீக்காக்கள் என்று நமக்கு நாதாக்கள் விளக்கம் சொல்லி தருகிறார்கள். இப்படி ஷரியத்து தரீக்கத்து என்று மார்க்கத்தை பிரிச்சிருக்காங்களே. இன்னல்லதீன ஃபர்ரக்கு தீனஹும், யார் மார்க்கத்தை பிரித்தாங்களோ அவங்களுக்கு மார்க்கத்தில் இந்த மார்க்கத்துக்கு ஒரு இடமும் இல்லை. நல்லா ஒரு குர்ஆன்ல ஆயத்தை சொல்லியிருக்கிறான். இந்த ஆயத்தை சொல்லி தான் நம்ம நாலு மதுஹபில் இருக்கிறோம். நம்ம நாலு மதுஹபில் ஏதாவது ஒரு மதுஹபை பின்பற்றி வாழ்க்கையை நடத்துகிறோம், மார்க்கத்தை பிரிச்சுட்டாங்க. அதே மாதிரி ஷரியத்து தரீக்கத்து ஹக்கீக்கத்து மாரிஃபத்துன்னு எல்லாம் மார்க்கத்தை பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம ஒன்றும் பிரிக்க ஒன்றும் இல்லையே. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டம்னு சொல்லுவேமே தவிர, வெளிப்படையான அமல்களில் இருந்துக்கிட்டு காலத்தை ஓட்ட வேண்டாம். தரீக்கா என்ற உள்ரங்கமான அமலுக்கு வாருங்க, அடுத்த கட்டத்துக்கு வாருங்களம்னு சொல்லுவேமே தவிர, இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் அல்யோம் அக்மல் துலக்கும் தீனுக்கும் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த பரிபூர்ணமான தீனுக்கு நம்ம வரணுமே. வியாபாரம் செழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நேரத்துக்கு உள்ளதை விட இன்றைக்கி வியாபாரம் வளர்ச்சி பெறணும், தொழில்துறை வளர்ச்சி பெறணும், பிள்ளையினுடைய படிப்பு வளர்ச்சி பெறணும். நம்முடைய அமல்கள், நம்முடைய ஈமான் அப்படி வளர்ச்சி பெற்றிருக்கிறதா? அப்படி வளர்ச்சி பெறுவதற்குரிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குது. பேர் தான் தரீக்காவை தவிர படித்தரங்கள், ஒவ்வொரு படித்தரமாக முன்னேறி செல்லுங்கள். இறுதியாக நோக்கத்தை அடைஞ்சுக்கிடுங்கன்னு சொல்லி ஸ்டாண்டர்டுகளாக, ஒரு படித்தரங்களாக, தரஜாக்களாக, அல்லாவை அடைந்து செல்வதற்குரிய படிக்கட்டுகளாக, அல்லாவை அடைந்து செல்வதற்குரிய பிரயாண பாதைகளாக அமைவது தான் ஷரியத் என்ற முதல் பாதை, தரீக்கத்தின் இரண்டாவது பாதை, ஹக்கீக்கத்தின் மூணாவது பாதை, மாரிஃபத்தின் அடையும் தன்மை என்று நாம் சொல்லித் தருகிறோம். இதைத்தான் அப்பாவும் தரீக்கா என்று சொல்கிறார்கள். ஷரியத்துக்கு ஆதாரம் குர்ஆன்ல நிறைய இருக்குது. சும்மா ஜஅல்னா காலா ஷரியத்தி மினல் அம்ரி ஃபத்தபிஹா, நாம் உங்களுக்காக வேண்டி ஒரு மார்க்க பாதையை வச்சிருக்கிறோம், அதை தான் நீங்கள் பின்பற்றுங்கோ. இப்படி குர்ஆன்ல ஷரியத்தை யாரும் மறுக்க மாட்டாங்க. ஆனால் தரீக்கத்தை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆன்ல என்ன சொல்லுகிறான்? நம்ம சொல்லிட்டோம், ஷரியத் என்பது முதல் படித்தரம், தரீக்கத் என்பது இரண்டாவது படித்தரம். முதல் படித்தரத்தை விட்டுட்டு ரெண்டாவது படித்தரத்துக்கு வர முடியாது. ரெண்டாவது படித்தரத்தில் நிற்கக்கூடியவங்க, நான் முதல் படித்தரத்தை எல்லாம் கடக்கல, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் ரெண்டாவது படித்தரத்தில் நிற்கிறேன்னா ரெண்டாவது படியை கீழ்படியை இடித்து தள்ளிட்டு மேலே படியில் நிற்கிறது மாதிரி ஒரு நினைவு. ஆகையினால ஷரியத்தோடு கூடிய தரீக்கத், உண்மையான ஷரியத்தின் அடிப்படையில் உள்ள தரீக்கத். முதல் படியில இருந்து ரெண்டாவது படிக்கு வந்த உடனே கீழே உள்ள படியை இடித்து தள்ளுங்கன்னு சொன்னால் மேல உள்ள படி இருக்கவா செய்யும்? ஆகையினால ஷரியத்தில்லாத ஒரு தரீக்கத்தை இல்லை. ஷரியத்துக்கும் தரீக்கத்துக்கும் படித்தரங்கள் என்ற அடிப்படையில் தொடர்பு இருந்துகிட்டு இருக்குது. நாதாக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் தரீக்கத்துக்குரிய தலீல. தரீக்கத்தின் வார்த்தையை போட்டு விளக்கணும் இல்லை, தரீக்கத்தை என்ன அடிப்படையில் சொல்லுவோம்னா, வமா உமிரு இல்லா லியா அபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். வமா உமிரு, அவர்கள் ஏவப்படவில்லை, இல்லா லியா அபுதுல்லாஹ, அல்லாஹுவை வணங்குவதற்கே தவிர, வணங்குவதற்காக வேண்டித்தான் ஏவப்பட்டார்கோ. அந்த வணக்கம் எப்படி இருக்கணும்? முஹ்லிஸீன, இஹ்லாஸானவர்களாக அவங்க இருக்கக்கூடிய நிலைமையில். இப்போ இஹ்லாஸ்னா என்ன? வெளிப்படையில் ஏதோ வணங்கிட்டு வந்துட்டோம், குனிஞ்சு ஒலு செய்தோம், சுத்தமான தண்ணி, சுத்தமான உடம்புலையும் சுத்தமாக இருக்கிறோம், தொழக்கூடிய இடமும் சுத்தம், கை கட்டினதில் தகராறு இல்லை, சுஜூத் ருக்குவில் தகராறு இல்லை, ஃபாத்தியா சூரா ஓதுனோம், இடையில ஒலு முறியல்ல, எல்லாம் தொழுதுட்டோம், ஷரியத்தினுடைய முறையில் கரெக்டு தொழுதாச்சு. ஆனா உள்ளத்துல தொழுதுட்டு இருக்கீசுமே ஒரு ஆள் வந்தாரு நம்மளை தொழுகையாளின்னு இவர் நினைப்பாரு, சந்தோஷமா இருக்குது. நம்மளை இவர் தொழுகையாளின்னு நினைக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தொழுகையில் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரிய இபாதத்தில் இன்னொரு ஆளை கூட்டாக்கி இருக்கிறோம். எனவே இது ஒரு விதத்தில் ஷிர்க் என்று நாதாக்கள் சொல்லி தந்து அப்படி எண்ணாதீங்கோ. தனியா தொழுதாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, நாலு பேருக்கு மத்தியில தொழுதாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி எந்த இஹ்லாஸ் வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல அதை தான் சொல்லும், உங்களுடைய கல்பை பரிசுத்தப்படுத்துவதுக்கு தான் உங்களை ஏவப்பட்டிருக்கிறோம், அல்லாஹுக்காக வேண்டி என்ற எண்ணம் இருக்கணும். இல்லைன்னா இபாதத்துகள் அல்லாட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு ஆலிமுசாவும் அதே மாதிரி ஒரு போர் வீரனும் ஒரு கொடையாளனும் அல்லாட்ட நாளை கொண்டு வரப்படுவாங்கோ, அவங்க அழகான முறையில் கொடை கொடுத்தாங்கோ, இல்ம கொண்டு அவர் உபதேசம் செய்தாரு, இந்த போர் வீரன் நல்ல முறையில் போர் செய்தான், நீ நரகத்துக்கு போன அல்லாஹ் எதனால சொன்னான், அவங்க செய்தது உலகத்தினுடைய அடிப்படையில் சரி, ஆனா உள்ளம் சுத்தம் இல்லாம இருந்தது, அதன் காரணத்தினால் அல்லாஹ் எங்க அனுப்புனா நரகத்துக்கு போங்கோ, உலகத்துல உங்களுக்கு அந்த பெயரை தந்துட்டோம் சொன்னான். இபாதத் செய்து நாம தொழுது காலமெல்லாம் கஷ்டப்பட்டு அது அல்லாஹ்விடத்திலிருந்து நம்முடைய முகத்துல தூக்கி வீழ்த்தி எறியக்கூடாது. ஷரியத்துல இருக்கக்கூடிய சாதாரண சிறு வயதில் உள்ளவர்கள் தரீக்கத்தின் இரண்டாவது படிக்கு வாங்கோ, இரண்டாவது தரஜாவுக்கு வாருங்கோ. அது அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லான். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லுவான், قَدْ جَاءَتْكُمْ مَوْعِظَةٌ مِنْ رَبِّكُمْ وَشِفَاءٌ لِمَا فِي الصُّدُورِ. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து ஒரு உபதேசம் வந்திருக்கு, குர்ஆனை பற்றி உபதேசம் தான், அதில் பிரச்சனை இல்லை, வெளிரங்கத்தில் உபதேசம். இன்னும் ஒன்று சொல்ல, وَشِفَاءٌ لِمَا فِي الصُّدُورِ, உங்களுடைய இதயங்களுக்கு அந்த குர்ஆன் ஷிஃபா என்று சொல்கிறான். அது என்ன இதயத்துக்கு ஷிஃபா? நமக்கு இப்போ இதய நோய் வருது, அல்லாஹ் காப்பாற்றணும், நம்மளுடைய இதயத்தை அல்லாஹ் பரிசுத்தமாக்கி வெளிரங்கமான உள்ரங்கமான அனைத்து நோய்களை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமாக்கி ஷிஃபாவை தரணும். ஆனால் வெளிரங்கமான ஒரு நோய் வரக்கூடிய சமயம் குர்ஆனை கொண்டு ஓதி பார்க்குறோம், ஓதி பார்த்த தண்ணியை நம்ம ஊதி குடிக்கிறோம், நல்ல முறையில் அதுக்காக வேண்டி நாம் சில முறைகளை செய்கிறோம், அது தப்பு இல்லை, அது உண்தான். அடுத்து ஒரு கட்டம், குர்ஆனை கொண்டு உள்ரங்கத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத பெருமை, அகம்பாவம், கர்வம், பொறாமை, தவறான எண்ணம், இதுபோல உள்ள தன்மைகளையும் இந்த குர்ஆன் மாற்றும். அது தரீக்காவினுடைய வழிமுறை இல்ல. ஏதாவது ஒரு ஆள் வந்து ஷரியத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க வெளிப்படையாக இது போல நீ உள்ளத்தை சுத்தப்படுத்தி தொழுங்கோ, ஆரம்பமாக அவனுக்கு ஏதோ தொழுகிறோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம வருகிறோம், அந்த கட்டத்துக்கு வரக்கூடிய சமயத்தில் நம்மளை நம்ம சுத்தப்படுத்தணும். எப்பொழுதும் நம்ம கீழ்த்தரத்திலேயே கீழ்த்தரஜாலேயே இருந்துக்கிட்டு இதுதான் நம்ம நோக்கம், எப்பொழுதும் வந்துட்டோம் ஏதோ தொழுகிறோம், ஒரு நாள் கூட தொழுகையினுடைய எண்ணிக்கை தெரியல, அப்படி தொழ வேண்டாம். நீங்கள் அல்லாஹுவோடு அந்த நிற்கக்கூடிய அந்த அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிடமோ அல்லாஹுவிற்காக வேண்டி முழுமையாக அர்ப்பணிச்சிருங்கோ, முழுமையான முறையிலே அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கோன்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையையும் நாம் குர்ஆனை அடிப்படையாக வச்சு சிந்திக்கக்கூடிய சமயம். தரீக்காக்களுக்கு ரெண்டு ஆதாரம், ஒன்று இஹ்லாஸ் அல்லாஹ் போதிக்கிறான், அதைத்தான் நான் ஏவனேன், வெளிப்படையாக நீ வணங்குவது என்பது வெளிப்படையில் செய்யக்கூடியது, உள்ரங்கத்தில் உன்னை நீ சுத்தப்படுத்து என்று அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் என்பது உன்னுடைய இதயத்தை நோய்களை விட்டும் ஷிஃபாவாக்கக்கூடிய ஒன்றுன்னு அல்லாஹு தாலா நமக்கு விளக்கம் சொல்லுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய புனிதமான ஹதீஸில் சொல்லுவாங்கோ, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து பல்வேறு விஷயங்களை கேள்விகளை கேட்டாங்க, ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, எல்லாத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னாங்க, சஹீஹான ஹதீஸ். அடுத்தால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்டாங்க, மல் யஹ்சான், யஹ்சான்னா என்ன. இப்ப ஈமான் இஸ்லாமும் ஷரியத்தினுடைய வெளிப்படையான விதிமுறைகள் வச்சுக்கிடுவோம். புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்லுது, இது மாதிரி உள்ள செயல்கள் இஸ்லாத்தினுடைய விஷயம். ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி, ஈமானுடைய விஷயம், இதெல்லாம் ஷரியத்தினுடைய அமைப்பு. இதோட ஜிப்ரீல் இஸ்லாம் விட்டிருக்கலாமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அடுத்து கேட்டாங்கோ, மல் யஹ்சான், யஹ்சான்னா என்ன, யஹ்சானா என்னன்னு கேட்கக்கூடிய சமயம், அந்த அபுதல்லாஹ ரசூலுல்லாஹ் சொல்லாங்கோ, நீங்க அல்லாஹுவ வணங்கணும், எப்படி வணங்கணும்னா வெளிப்படையா ஒலு செய்து, வெளிப்படையா இடம் உடல் உடை இவைகளை சுத்தப்படுத்துவது மட்டும் கிடையாது, நீங்க எப்படி தொழணும்னா கண்ணக்க தராஹு, நீங்க அவனை பார்க்குது மாதிரியே தொழணும். ஃபைல்லம் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக, நீங்க அவனை பார்க்காட்டாலும் அவன் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தை கல்பில வருத்தணும்னு சொல்லுவாங்களே, இது ஷரியத்தா வெளிப்படையானவையா உள்ரங்கமானதா? உள்ளத்துல நம்ம எப்படியோ கட்டுப்படுத்துறோம், எப்படி
அல்லாஹுக்காக வேண்டி தொழுகிறோம் உள்ளத அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், உண்மையிலே பார்க்கிறான். நீ பார்க்காம இருந்தாலும் அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறான். ஒவ்வொரு அங்க அசைவையும், கல்வில சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளையும், ரக்காத்து தெரியாம தடுமாறக்கூடிய தடுமாற்றங்களை எல்லாம் அல்லாஹ் பார்க்கிறானே. கண் சிமிட்டல்களை, இதயத்தில் மறைச்சு வைக்கக்கூடிய மறைவான விஷயங்களை அத்தனையையும் அறியக்கூடியவனாக அல்லவா அல்லாஹ் இருக்கிறான். அந்த அல்லாஹ்வை நான் வணங்குவதுக்கு நிற்கிறேன். அவன் என் முன்னால என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நான் தான் குருட்டு கண்ணனாக இருக்கிறேன், என்னுடைய கண்ணுக்கு தெரியலேன்னு உள்ள எண்ணம் வரணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த ஹதீஸினுடைய விளக்கம் என்ன? இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் அப்பா சொன்னாங்கோ, நாங்கள் வெளிப்படையான சரியத்தில் இருந்தால் போதாது நாயகமே, ஹாதியன் நில தரீக்கில் காதிரியில் முஜித்தபி, தரீக்காவை எங்களுக்கு தரணும், அதுலேயும் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எங்களுடைய கௌசு நாயகம் குத்புல்ல கிதாப் கல்வில் நிறைந்த கௌசுல் அலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹுவால் காட்டப்பட்ட தூய்மையான பாதை, உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தரீக்காக்கள்லையே ஒரு நல்ல தரீக்கா, உங்களால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த தரீக்கால எங்களை நடத்துங்க. அதனால ஷாதிரியாவுடைய தரீக்காவோ ரிஃபாயா மற்ற தரீக்காக்கள் மோசம்னு சொல்லலை. அப்பாவுக்கு அதுல விருப்பம், அது ஒரு நல்ல தரீக்கா என்பதில் சந்தேகமும் இல்லை. மற்ற தரீக்காக்களை நாங்கள் குறையும் சொல்லல, இது ஒரு தூய்மையான பாதையை தாருங்கன்னு கேட்டாங்கோ. ஏன் நாயகமே நான் இப்படி கேட்கிறேன் என்றால், வெளிப்படையான அமல்களை கொண்டது மட்டுமல்ல இஸ்லாம், நீங்க இஹ்சானுன்னு சொன்னீங்களே எங்களுடைய கல்வில அப்படி இல்லையே, நாங்கள் எங்களுடைய கல்வில ரக்காத்து தெரியாம இஹ்லாஸ் இல்லாம பிறருக்காக வேண்டியுள்ள வணக்கத்தை போல எந்த சூரா முதற காலத்தில் ஓதுனோம், ரெண்டாவது ரக்காத்தில் எந்த சூரா ஓதுனோம், அல்ஹம்து பரிபூர்ணமா ஓதுனமா என்ற சிந்தனை இல்லாம நிக்கிறோமே, எங்களுடைய ரப்பை நாங்கள் ரப்பாக நினைச்சு வணங்கக்கூடிய தௌஃபீக்க எங்களுக்கு நாயகமே நீங்க தரணும்னு ரசூல் தாட்ட ஒரு வேண்டுதல். அதுதான் தரீக்காவினுடைய பாதை. இப்போ தரீக்கால வந்த உடனே நமக்கு என்ன செய்வாங்க? முதல்ல ஒரு ஷேக், அல்லாஹு தாலா நல்ல ஷேகுமார்களுடைய கண்காணிப்பில் நம்மை எப்பொழுதும் வாழ வைப்பானாக. நல்ல ஷேக்னா நம்முடைய உள்ளத்தை பார்த்து நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை, இன்ன இடத்துல உனக்கு உள்ளத்தில் தகராறப்பா, ஸ்கேன் எடுக்க நேரத்தில் அவங்க நம்முடைய உள்ளத்தை முகத்தை பார்த்து ஸ்கேன் எடுத்து நமக்கு அவங்க மற்ற முறையில எல்லாம் நமக்கு சிகிச்சை செய்யணும்னா அந்த சிகிச்சைகளை எல்லாம் செய்து உள்ளத்தை பக்குவப்படுத்துவாங்களே, அந்த ஷேகுமார்களுடைய கண்காணிப்பில் அவர்களுடைய அரவணைப்பில் அல்லாஹ் நம்மை வாழ வைக்கணும். சல்லாம் ஒரு ஷேக்கிட்ட நம்ம போன உடனே ஷேக் நம்மளை தர்பியத்து நமக்கு ஒரு பக்குவப்படுத்துவாங்க. எப்படி பக்குவப்படுத்துவாங்க? சில திக்கர்களை சொல்லி இன்ன திக்கரை நீங்கள் ஓதிக்கிட்டு வாங்க. சில சமயங்களில் சொல்லுவாங்க ஷேகுமார்கள், அல்லாஹுத்தாலா நம்முடைய ஷேகுமார்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல நிறைவான வாழ்வுகளையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஷேகுமார்கள் சொல்லுவாங்க, நீங்கள் அல்லா அல்லான்னு திக்கர் செய்யுங்க, கல்வை கொண்டும் திக்கர் செய்யுங்க, நாவை கொண்டும் திக்கர் செய்யுங்க. சில ஆட்கள் வந்தால் அல்லான்னு திக்கிரி செய்யுங்கோ, சில ஆள் வந்தால் சுபஹான் அல்லான்னு திக்கிரி செய்யுங்கோ, சில ஆட்கள் வந்தால் வேறு சில திக்கிர்கள், சில செலவாத்துகள், குறிப்பிட்ட செலவாத்து, இப்படி சிலதை சொல்லி சொல்லி தர்பியத்து பண்ணி அதே போல தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் அவரை கொண்டு வந்து நம்மளை சீர்படுத்துவாங்க. இப்போ தரீக்கத்துல் காதிரியான்னு சொன்னதுனால காதிரியா தரீக்கான், என்ன காதிரியா மட்டும்தானா மற்ற தரீக்காலாம் புறக்கணிக்கணுமா அப்படின்னா, இவங்க குடும்பத்தில் ஃபேமிலி டாக்டர்னு ஒரு ஆளை வச்சுக்கிடுவாங்க. எது வந்தாலும் அவருடைய ஆலோசனை, என்ன காரணம், அவன் மேலே எனக்கு முழுமையான நம்பிக்கை, நான் அவரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன். வேற எந்த டாக்டர்கிட்ட போகணும்னா கூட அவருடைய ஆலோசனையோடு தான் நான் போவேன். உலகத்தில் உனக்கு நோய் வந்தா நான் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு டாக்டரை வச்சுக்கிடுவேன், அவருடைய ஆலோசனையின்படி தான் மற்ற செயல்பாடுகளெல்லாம் எனக்கு இருக்குது, அல்லது அதுக்கு மேலே உள்ள டாக்டரையோ ஒரு டாக்டரை தான் நான் தேர்ந்தெடுப்பேன்னு சொன்னதுனால மற்ற டாக்டரையெல்லாம் நம்ம புறக்கணிச்சோம்னா அர்த்தம். இப்போ எனக்கு இவர் மட்டும் தேவை, மற்றவங்களும் நல்ல சிகிச்சை செய்யாங்கோ அல்லது செய்யாமல் இருப்பாங்கோ, செய்யக்கூடியவங்களும் இருப்பாங்கோ பித்தலாட்டக்காரங்களும் இருப்பாங்கோ, நான் இப்போ என்னுடைய மனசுக்கு நான் ஆய்வு செய்து என்னுடைய அறிவை செலவழித்து நாலு பேர்கிட்ட விசாரித்து நான் தெரிஞ்சு செய்கிறேன்னு சொன்னதுனால மற்றவங்களையெல்லாம் தூக்கி எறியாதேன்னு எறிகிறாங்கன்னு சொல்லாதவங்கோ, சரீக்காயில் மட்டும் காதிரியான்னு சொன்னதுனால சுஹ்ரவர்தியாவை நக்ஷபந்தியாவை எல்லாம் தூக்கி எறியாங்கன்னு உள்ள பொருள் அல்ல. நாம் எல்லாரையும் தலைமையில் மதித்து அந்த நாதாக்களுடைய தரீக்காக்களை, அவங்களுடைய கந்தூரிகளை, அவங்களுடைய சிறப்பான நாட்களை நாம் ஃபாத்திஹா ஓதி நம்மால் இயன்றவைகளை நம்ம செய்து அவங்கள வசீலாவாக்கி துவா செய்துட்டு இருக்கிறோம். அதனால் மற்றவங்களை புறக்கணிப்பது என்பது இதனுடைய பொருள் அல்ல. அப்போ அவங்க முதல்ல ஒரு ஷேக்கிட்ட போனால் ஷேக் நமக்கு சில திக்ருகளை சொல்லித்தராங்க. அந்த திக்ருகளுடைய அமைப்பு என்ன, அது ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லி கொடுத்தாங்களா, அப்ப தரீக்கான்னு சொல்லக்கூடியத ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருந்தா ஒரு சஹாபியை கூப்பிட்டு நீ இன்னென்னதை செய்துட்டு வா, இன்னொரு சஹாபியை கூப்பிட்டு நீங்க இன்னென்னதை செய்துட்டு வாருங்கோ, வேறொரு சஹாபிக்கு வேறொரு வழிமுறை இப்படி சொல்லி கொடுத்தாங்களான்னா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தாராங்க. இது புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவான செய்தி. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஔசானி ஹலீலி என்னுடைய அன்பு தோழர் என்னுடைய அருமையான தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மூணு விஷயங்களை எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக்கி தந்தாங்க. என்ன மூணு விஷயம்? ஒன்று, ஒவ்வொரு மாதத்துலேயும் மூணு நாள் நீங்கள் நோன்பு பிடிங்கன்னு ரசூல் தான் என்ன பார்த்து சொன்னாங்க. ஐயாமுல் பீல் 13, 14, 15 நாட்களில் நோன்பு பிடிங்க, இது உங்களுக்கு கட்டாய கடமைன்னு ரசூல் தான் என்ன பார்த்து குறிப்பாக எனக்கு சொல்லி தந்தாங்க. இதுதானே ஷேக்மார்கள் தரீக்கா அவனுடைய முதல் கட்டமாக செய்யக்கூடிய வேலை. இது ஒண்ணு. ரெண்டாவது, லுஹாவுடைய 2 ரக்காத்தை நீங்க நேமமா தொழுதுட்டு வரணும். இப்ப ஷேக்மார்கள் சில தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, மற்றவங்களை நீங்க பார்க்காதீங்க என்ற பல பிள்ளைகள் வராங்க, நீங்க 2 ரக்காத்து தஹஜ்ஜத் நிச்சயமா தொழணும்னு சொல்லுவாங்க. இப்படி குறிப்பிட்ட ஆளுக்கு குறிப்பிட்ட அமலை சொல்லி கொடுக்காங்களே, இது ஷேக்மார்களுடைய வேலை இல்ல, இது ரசூலுல்லா செய்த வேலை. அந்த வேலையை தான் இன்று நம்முடைய நாதாக்களான ஷேக்மார்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்னொன்னு, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு சொல்லாங்க, அன் ஊத்திர கபிலா அன் அனாம, நாங்க தஹஜ்ஜத் தொழுது என்னுடைய வளமையாக இருந்தது, ஆனா ரசூலுல்லா சொன்னாங்க நீங்க தூங்குவதுக்கு முன்னாலேயே வித்திர தொழுதுட்டு தூங்குங்க. இஷாவை தொழுதுட்டு, இஷாவுடைய சுன்னத்தை தொழுதுட்டு தஹஜ்ஜத்துக்கு நம்ம எழும்புவோன்னு உள்ள நம்பிக்கை உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குது, வளமையா எழும்பிட்டு வாரீங்க. இருந்தாலும் இஷா தொழுதுகிட்டு சுன்னத்தை தொழுதது பின்னால வித்திரையும் தொழுங்கோ, தஹஜ்ஜத்தை தனியா தொழுதுகிடுங்க, தஹஜ்ஜத்துக்கு பின்னால வித்திர தொழலான்னு விடாதீங்க, இது எனக்கு கட்டாயமா கடமையாக்கி தந்ததுன்னு அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி சொல்லுகிறாங்கன்னா, தரீக்காவுடைய ஆரம்ப கட்டமாக இருக்கக்கூடிய இந்த நல்ல அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை தோழர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதுதானே உலகம் சொல்லி தரக்கூடிய பாடம். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், தரீக்கானுள்ள பேர் வேணா இல்லாம இருக்கலாம், தரீக்கானுள்ள பேர் இல்லை. மதரசான் எப்படி பேர் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மதரசான்னு பேர் போட்டு ஆண்டு விழா நடத்தி பில் புக் அடித்து இப்படியா நடத்திட்டு இருந்தாங்க? இன்னைக்கு எல்லாரும் அதை செய்கிறாமே, சுன்னத்துல் ஜமாத்துக்காரங்களும் மாற்றமான உள்ளவங்களும் அதை செய்கிறாங்க. அதே போல ஒரு வழிமுறை தானே தவிர, மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து மார்க்கத்தினுடைய நிலைமைகளை தகுந்தவங்களுக்கு தகுந்த முறையில் கொடுக்குது. சிறு குழந்தையாக இருந்தால் பாலை கொடுக்கணும், அந்த பாலும் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் வெறும் தேயிலையே கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனை கவனித்து அந்த மனிதனுக்கு தகுந்த அந்தஸ்து கொடுக்கணும். இதுதான் தரீக்கத்தினுடைய ஷேக்மார்களுடைய வழிமுறை. அபூபக்கர் நாயகம் ரசூலுல்லாட்ட வந்து தபூக் யுத்தத்தில் சொன்னாங்களே, ரசூலுல்லாவே நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கீங்கன்னு அபூபக்கர் நாயகத்தில் ரசூலுல்லா கேட்டாங்க. கேட்கக்கூடிய சமயம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன? நான் இப்போ வீட்டில் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் விட்டுட்டு வேற எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன்னு சொன்னாங்க. சொன்ன சமயத்தில் அதை ஏற்றுக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரழியல்லாஹு அன்ஹு பாதியை கொண்டு வந்தாங்க, ஏற்றுக்கிட்டாங்க. இன்னொரு சஹாபி இன்னொரு நேரத்தில், ரசூலுல்லாஹ் என்னுடைய சொத்து முழுவதையும் நான் ஏழைகளுக்கு சதக்கா செய்ய விருப்பப்படுகிறேன் என்று சொன்ன சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? வேண்டாம் தோழரே, அது உங்களுக்கு தகுதி இல்லை. அப்போ அவர் சொன்னார், நான் மூணில் 1-2 பகுதியை செய்யட்டா? அதுவும் வேண்டாம், மூணில் நேர பகுதியை நான் சதக்கா செய்யட்டா? இப்படியே அவரை கேட்க வச்சு அவருடைய அந்தஸ்துக்கு அவருடைய தகுதிக்கு அவர் பகுதியை செய்தா போதும், அதுதான் அவருக்கு தகுதின்னு ரசூலுல்லா சொன்னாங்களே. இதுதானே தரீக்காவுடைய ஷேக்மார்கள். ஒரு ஆளுக்கு 1000 தடவை திக்ரு, இன்னொரு ஆளுக்கு 10,000 தடவை திக்ரு, இன்னொரு ஆளுக்கு 10 தடவை திக்ரு. என்ன காரணத்தினால? இவன் இதை செய்வான், இவனுக்கு இது போதுமானது. கடுமையான முறையில் சிரமத்தை அவனுடைய தலையில வச்சு கட்டினோம்னா அறவே இல்லாமல் போயிரும். ரசூலுல்லா அபூபக்கர் நாயகத்தை வணங்கினாங்கோ, அவங்ககிட்ட இருந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டாங்கோ, இன்னொரு சஹாபிகிட்ட இருந்து வேண்டான்னு தடுத்தாங்களே, ஏற்ற தாழ்வா தன்னுடைய தோழர்களுக்கு மத்தியில இல்லையே. ஒரு ஆளுடைய ஈமானை வழங்கினாங்கோ அவங்களுக்கு தகுந்தால அமலு, இன்னொரு ஆளுடைய ஈமானை வழங்கினாங்கோ அவங்களுக்கு தகுந்தால அவங்களுடைய அமலு, இன்னொரு சஹாபி வரக்கூடிய சமயம் அவங்களுக்கு தகுந்தால அமலை செய்து கொடுத்தது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வேலை. அலி ரதி, இது ஒன்று தான், ஒரு சஹாபி அபூபக்கர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுக்கு ஏதோ ரசூலுல்லா சொல்லி கொடுத்துட்டாங்கோ அந்த ஒரு ஹதீஸை மட்டுமல்ல, நமக்கு ஆயிரக்கணக்கான ஹதீஸ்கள் இது போல சொல்லி காட்டலாம். அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்கோ, ஔசானியன் நபிய சல்லல்லா நபிய சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திக்ர கபிலன் நோமி அலியன் ஃபாத்திமா அலி ரழியல்லாஹு அன்ஹுக்கும் ஃபாத்திமா நாயகத்துக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு திக்ர தூங்குறதுக்கு முன்னால் கட்டி கொடுத்தாங்க. அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. இப்படி ஷேக்மார்கள் தரீக்காவினுடைய ஆரம்ப கட்டத்தில் என்னென்னதை கற்றுக் கொடுப்பாங்கன்னு உள்ள வழிமுறையிலிருந்து அத்தனை வழிமுறைகளும் தன்னுடைய முழு கண்காணிப்பில் கொண்டு வந்து அவரை சீர்திருத்துவது என்ற கட்டுப்பாடு வரையிலும் அத்தனையையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தாங்க. எப்படி சஹாபாக்களை பக்குவப்படுத்தினாங்கோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நிற்கிறாரு நாயகமே, ஒரே ஒரு அமல் தான் செய்வேன், அதை மட்டும்தான் எனக்கு ஏவணும், மற்றதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு வந்து நிற்கக்கூடியவங்கள ரசூலுல்லாஹ் தன் பக்கத்தில் தன்னுடைய கவனத்தில் ஈர்த்து கொண்டு வராங்க. ஒன்று தானே, ஒன்று தான் ஏவுவேன், பொய் மட்டும் சொல்லக்கூடாது, போயிட்டு வாருங்கன்னு அனுப்பிட்டாங்க. பொய் மட்டும்தான் என்ன சொல்லக்கூடாது, இந்த ஆள் போனார் அங்கே போய் தொழணுமா வேண்டாமா, நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, தொழுதியான்னு கேட்டால் அவங்ககிட்ட ஆமான்னு சொன்னால் நல்லது, தொழுது தொழுகாமல் தொழுதேன்னு சொன்னால் பொய் சொன்னதாக வந்துடும், அதனால் தொழுதுருவோம், தொழுதாச்சு. இபாதத்துகள் இப்படி ஒன்றுன்னா நடக்குது. ஒரு தப்பான ஒரு ஹம்ரு குடிக்கலாம் நெருங்காரு, ரசூலுல்லாஹ் குடிக்காதேன்னு சொல்லலை, ஆனால் நாளைக்கு குடிச்சியான்னு கேட்பாங்க, அந்த புனிதமான முகத்தை பார்த்து நான் குடித்தேன்னு சொன்னால் அது ஒழுக்க கேடு. குடிச்சிட்டு குடிக்கலன்னு சொன்னால் பொய் சொன்னதாக ஆயிரும், பொய் சொல்ல மாட்டேன்னு அவங்ககிட்ட பைய செய்துட்டு வந்திருக்கிறோம். இந்த மனுஷரை இப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கபுலுக்கு ஷேக்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி தன்னுடைய பக்குவத்தில் கொண்டு வந்து ஒன்றை மட்டும் சொல்லி அதை வச்சே கிறக்க வச்சு அவரை சீர்திருத்தமாக்குவாங்களோ, அது யார் செய்த வேலை? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வேலை. அந்த பக்குவத்தை நாயகமே நீங்கள் சஹாபாக்களுக்கு செய்தீங்களே, அந்த பக்குவத்தை காதிரியா தரீக்கா என்ற வழிமுறையில் உங்களுடைய அமைப்பில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூய்மையான அமைப்பை நீங்கள் எங்களுக்கு தாருங்க. இதே மாதிரி இன்னும் சஹாபாக்களுடைய விஷயத்தில் இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுகராக்களான முஹாஜிர்களான சஹாபாக்கள்கிட்ட ஒரு பைய செய்கிறாங்க. இப்படியே வருது, பாயஅ நாஸம் மின் ஃபுகரா இல் முஹாஜிரீன அலா அல்லா யஸ்அலன் நாஸ ஷைஆ, யார்ட்டையும் எதையுமே கேட்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் ஒரு பையத்து, யார்ட்டையும் எதையும் கேட்கக்கூடாது, எந்த உபகாரம் நீங்கள் கேட்காண்டாம். ஃபுக்கராக்களான முஹாஜிர்கள்ட்ட ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு பைய செய்கிறாங்க. ஏதோ புஸ்தகத்தில் உள்ள விஷயம் இல்லை, இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி. இந்த சஹாபாக்கள் இதை அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுக்கிட்டு எந்த அளவுக்குன்னா, கஷ்டம் வந்தால் பொருள் கேட்குறது மட்டும் கிடையாது, கஷ்டம் வந்தால் சிரமம் வந்தால் அடுத்த ஆள்கிட்ட போய் ஒரு 100 ரூபா தாருங்கோன்னு உள்ளது மட்டும் கிடையாது, எந்த நிலைமையிலையும் எதையுமே கேட்க மாட்டேன் உள்ள முடிவுக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட பைய செய்திருக்கிறோம். இதெல்லாம் சாதாரண ஷேக்மார்கள் ஒரு பிள்ளைய பார்த்து அடுத்த ஆள் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கிறான். இப்போ இவங்க ஷேக்மார்கள் என்ன சொல்லுவாங்க, யார்கிட்டையும் நீ கடுமையாக நடக்காதப்பா அப்படின்னு ஒன்னே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. கடுமையாக நடக்காதே, கட்டுப்படுறியா? கட்டுப்படுகிறேன். இப்போ அடக்கி ஆளக்கூடிய தன்மை குறையுது. எடுத்ததுக்கெல்லாம் தண்ணியை கொண்டு வா, டீயை கொண்டு வா, அதை கொண்டு வா, ஏதாவது தப்பு செய்தா மிரட்டு, இவைகள் அத்தனையையும் மாற்றுது ஒரே ஒரு வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபுகராக்களான முஹாஜிர்களான உங்கள்கிட்ட பைய செய்கிறேன், யார்ட்டையும் எதையும் கேட்காதீங்க. அந்த சஹாபாக்கள் எப்படி மாறினார்கள் என்றால், அவங்க ஒட்டகத்துக்கு குதிரைக்கு மேலே இருப்பாங்கோ, தன்னுடைய சாட்டை கை தவறி கீழே விழுந்தது, ஒரு மனுஷன் கீழே நின்றுகிட்டு இருக்கிறான், அந்த மனுஷன் அந்த சாட்டை எடுத்துதாங்கன்னு கூட கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படி கேட்காம இருந்தாங்கோ? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ம பைய செய்திருக்கிறோம், எதையும் யார்த்தையும் கேட்கக்கூடாது. அது பணத்தாலான உதவியாக இருந்தாலும் சரி, உடலால் உள்ள உதவியாக இருந்தாலும் சரி, அபிப்பிராய உதவியாக இருந்தாலும் சரி, ஒன்றுமே வேண்டாம். இதைத்தானே தரீக்காக்களுடைய ஷேக்மார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து அவங்கள பக்குவப்படுத்துகிறாங்க. பக்குவப்படுத்த வேண்டிய முறையில் பக்குவப்படுத்தணும். இதே மாதிரி தன்னுடைய குதிரையிலிருந்து இறங்கிட்டார செய்வாங்களே தவிர மாற்றமாக எதையும் செய்ய மாட்டாங்க உள்ள செய்திய நாம இப்னு மாஜால பார்க்கிறோம். இது போல உள்ள ஹதீஸ் கிரந்தங்கள்ல ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ செய்திகளை நம்ம பார்க்கிறோம். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே எனக்கு ஏதாவது கனிமத்து பொருளை தாருங்க. ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கொடுக்காங்கோ, ரெண்டாவது தடவை கொடுக்காங்கோ, மூணாவது தடவையும் கொடுக்குறாங்கோ, நாலாவது தடவை அந்த சஹாபி கேட்கக்கூடிய சமயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கோ, நீங்கள் பொருளை கேட்குறீங்களே, இந்த பொருள் அழிஞ்சு போகக்கூடிய பொருள், இது இன்னைக்கு உங்கள் கையில் இருக்கும், நாளைக்கு வேறொரு ஆளுக்கு கையில் வரும், நீங்கள் இதை சேமித்து வைக்கணும் என்று எண்ணத்தோடு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் உங்களுக்கு பரக்கத் இருக்காது. ஆனா உங்களுடைய தேவைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பரக்கத்து இருக்கும். இனிமேல் நீங்க யார்கிட்ட எதையும் கேட்காதீங்கன்னு மாறி ஒரு வார்த்தையை சொன்ன சமயத்துல இந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திர பைய செய்யாங்க, நாயகமே நான் இனி யார்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன் வாங்க மாட்டேன். இந்த பையத்தோடையே அந்த சஹாபி புகாரியிலையும் முஸ்லீமிலையும் பதிவான இந்த செய்தி இந்த சஹாபி இந்த பையத்தோடையே நடக்காங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட எதையும் கேட்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல கேட்கல, அபூபக்கர் நாயகத்துடைய காலத்துல கேட்கல, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல ஏழைகளான மூத்த சஹாபிகளுக்கு உதவித்தொகை அரசாங்கத்திலேருந்து கொடுக்காங்க. அந்த சஹாபியை கூப்பிட்டு உங்களுக்கு இந்த உதவி தொகையை வச்சுக்கிடுங்கன்னு சொன்னா நான் வாங்க மாட்டேன். காரணம் என்ன? நான் என்னுடைய நாயகத்திடத்துல பைய செய்திருக்கிறேன், நான் வேங்கவே மாட்டேன்டாங்க. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இது உதவி தொகை அரசாங்கத்திலேருந்து கொடுக்கும், உங்களை போல உள்ள எல்லா சஹாபிகளுக்கும் கொடுக்குறோம், நீங்க இதை வாங்குங்களேன், அதை வாங்கினா நல்லா இருக்குமே சொன்னாங்க. இல்ல ரசூ, நான் தோழரே உமர் ரலியல்லாஹு நான் வாங்க மாட்டேன். உமர் ரலியல்லாஹு கொடுத்து கொடுத்து பார்த்தாங்க. நீதியினுடைய ஒரு மறுபகுதியாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு சஹாபாக்களை எல்லாம் கூட்டி சொன்னாங்கோ, இன்னா பாருங்க நான் இந்த சஹாபிக்கு கொடுத்தேன், அவர் தான் வேங்க மறுத்தாரு, உங்களை எல்லாம் சாட்சியாக வைக்கிறேன், நாளை கியாமத்து நாளில் நீங்கள் சாட்சியாக நில்லுங்கோ, நான் இவங்களுக்கு கொடுத்து அவர் வாங்காமல் இருந்தாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் செய்த பையத்தை அபூபக்கர் நாயகத்திட்ட உமர் ரலியல்லாஹு எப்படி அவர் பேணினாரு. இதைத்தானே நாம் தரீக்காவில் இருக்கக்கூடிய ஷேக்மார்கள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காங்கோ, அந்த பிள்ளைகள் அதை நடைமுறைப்படுத்தாங்கோ. ஒரு சாதாரண விஷயமாக இருக்கும், ஷேக் சொல்லிட்டாங்கோ, அந்த ஷேக் காமிலான ஷேக்காக இருக்கிறாங்கோ, அவங்க என்ன பரிசுத்தப்படுத்துறதுக்காக வேண்டி சொன்னாங்கோ, நாங்கள் இப்படித்தான் நடப்போம். அதில் எங்களுடைய ஷேக்மார்கள் மார்க்கத்துக்கு புறம்பான ஒன்றையும் சொல்லலை. தரீக்காக்களை பற்றி மார்க்கத்துக்கு புறம்பான செய்தின்னு ஒரு பெரிய பட்டியல் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அதையும் நம்ம பார்த்துருவோம் இந்த அடியிலேயே புறப்படக்கூடிய சமயத்தில். சில ஆட்கள் சொல்லுவாங்க, இந்த தரீக்கான்னு சொல்லுகிற சமயத்தில் ஷரியத் ஒன்றும் வேண்டாம், ஷரியத் இல்லாத தரீக்கா, ஒரு புதிய தரீக்கா நடைமுறையில் இருக்கு, தொழுக தொழுகுன்னு கேட்டால் அதெல்லாம் தொழுக வேண்டாம். என்ன காரணம்? நாங்கள்லாம் தரீக்கால மேல்படியில் வந்துட்டோம், கீழ்ப்படியை இடிச்சு தள்ளுவோம். கீழ்ப்படியை இடிச்சு தன்னா மேல்படியில் நீ எப்படி நிற்க முடியும்? அதுக்கு வேணா தத்துவம் 1000 வைக்கலாம். ஆனா இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, மன் தஃபக்கஹ வலம் யதஸவ்வஃப கத் தஃபஸ்ஸக. யாராவது ஒருவன் மார்க்கத்தினுடைய கல்வியெல்லாம் கற்றுட்டான், அவன் உள்ரங்கமான கல்வை சுத்தப்படுத்தக்கூடிய தஸவ்வுஃப் என்ற மஞ்ஞானத்தை கற்கலைன்னா அவன் உள்ரங்கத்துல ஃபாசிக்கா இருக்கான்னு சொன்னாங்க. பாவியாக இருக்கிறான். இன்னும் சொன்னாங்க, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இருக்குது. எப்படின்னா வெறுமனே சரியத்தோன்னு தேவையில்லை, தரீக்கான ஒரு புதிய வழிமுறையை எதையோ வச்சுட்டு ஒரே திக்கிறோம், அது இது மாட்டு நடக்காங்களே. வமன் தசவ்வப வலம் எத்தஃபக்க, யாராவது தசவுப் என்று சொல்லக்கூடிய தரீக்கான ஒரு வழிமுறையில வெளிப்படையா சொல்லிக்கிட்டு அவன் மார்க்க சட்டத்தை பேணாம இருந்தா பக்கத் தசந்தக்கன்னு சொன்னாங்க. அவன் மதம் மாறிட்டான்டாங்க, அவன் மதம் மாறின பயன், அவன் மார்க்கத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. வமன் ஜமா பைனஹுமா பக்கத் தஹக்கக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இத ரெண்டையும் ஷரியத்தையும் எடுத்து தரீக்கத்தையும் யார் எடுத்தாங்களோ பக்கத் தஹக்கக, அவன் உறுதியானவனாக ஷரியத்தினுடைய தலீல்களை பற்றி பிடிச்சவனாக இருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய கருத்தை நம்ம பார்க்கிறோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்படி சொல்லி இருக்க, நம்முடைய இமாம் இமாமுன் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நீண்ட விளக்கத்துக்கு பின்னால, ஹுப்பிப இலையமின் துன்யாக்கும் சலாசுன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, உங்களுடைய உலகத்தில் எனக்கு மூணு பொருள் விருப்பமாக இருக்குது, ஒன்று நறுமணம், இன்னொன்று சாலிஹான பெண்கள், இன்னொன்று குர்ரத்தைனி பிஸ்ஸலா தொழுகையில் கண்குளிர்ச்சியாக இருப்பதன். இதை அடிப்படையாக வச்சு உமர் ரலி அபூபக்கர் நாயகம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜிப்ரீல் நாயகம், அபு ஹனீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படியே மூணு மூணுன்னு ஒரு செய்தி ஒரு கிதாபில் பதிவாயிருக்குது. அதில் இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹுப்பிபையிலையும் என் துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவிலிருந்து எனக்கு மூணு விஷயம் சிறப்பானதாக பிரியமாக்கப்பட்டிருக்கு. ஒன்று என்ன? தர்க்குத்த கல்லு, வீண் சிரமத்தை விட்டுறணும். எதுவா இருந்தாலும் ஒரு வீண் சிரமம், வரட்டு கௌரவம், வரட்டு சூஃபீசம், கேட்டா எதுவுமே இல்லாதத மாதிரி உள்ரங்கத்துல நடிக்கிது, வீண் சிரமத்தை விட்டுறணும் ஒன்னாவது. ரெண்டாவது உஷ்ரத்துல் கல்கி பி தலத்துஃப், சமுதாயத்திடத்துல அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள்கிட்ட மென்மையாக சமூக சுமூகமாக அன்பாக பாசத்தோடு பழகுவது. ரெண்டாவது விஷயம், மூணாவது விஷயம் சொன்னாங்கோ, அல் இக்திதா உபி தரீக்கி அகலி தசவுஃப், தரீக்கா என்ற சூஃபீசத்தை ஞான பாதைகளை படித்து கொடுக்கக்கூடிய ஞானவான்களுடைய பாதையை பின்பற்றியதுன்னு யாரு சொல்லித்தாரா? நம்முடைய இமாம் ஷாஃபி ரழியல்லாஹு அன்ஹு தன்னுடைய கருத்துக்களை இடையிலே இதை நமக்கு சொல்லித்தாராங்க. இமாம் கசாலி ரழியல்லாஹு அன்ஹுக்கு அல் முன்கிது மினல் லலால்னு ஒரு கிதாப் இருக்குது. அல் முன்கிது மினல் லலால்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வழிகேட்டில் இருந்து என்ன பாதுகாத்ததுன்னு சொல்லுவாங்க. அவங்க முதல்ல தசவுஃப் எல்லாம் கொஞ்சம் அதனோட நெருங்கிய தொடர்பு இல்லாமல் இருந்து, தசவுஃப் என்ற இந்த ஷரியத்து தரீக்கத்து ஹக்கீக்கத்து மஅரிஃபத் என்ற மஞ்ஞான பாதையில் எல்லா படித்தரங்களுக்கும் வரணும்னு எல்லா படித்தரங்களுக்கும் வந்த அந்த நாயகன் சொல்லுவாங்கோ, வலக்கத் அலிம்து யகீனன் அன்ன ஸூஃபியத்ஹும் அஸ்ஸாலிகூன பி தரீக்கில்லாஹி தஆலா ஹாஸ்ஸத்தன், நான் தெளிவாக விளங்கிட்டேன் தரீக்காக்கள் என்ற ஞானப்பாதைய இஸ்லாமிய பாதையில முழுமையை அடைவதற்காக வேண்டி இரண்டாவது படித்தரமாக இருக்கக்கூடிய தரீக்கால உள்ள சூஃபியாக்கள் உறுதியாக அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறாங்க. வன்னசியரத்தஹும் அஹ்சனசியரா அஹ்சனுசியரா வ தரீக்குஹும் அஸ்வபுத்துருக் வ அஹ்லாக்குஹும் அஸ்கல் அஹ்லாக். அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? தரீக்காக்களுடைய வடிமுறையில் ஏதோ இமாம் கஸ்ஸாலி ரழியல்லாஹு தனக்குடைய மனதுக்கு இகன்றதை சொல்லல, ஹதீஸ் ஆதாரமாக வச்சு ரசூலுல்லாஹ் எப்படி அல் எஹ்சான் சொல்லி கற்றுக் கொடுத்தாங்களோ, அது எஹ்சான் என்பது மார்க்கத்தினுடைய ஒரு பகுதி என்று சொல்லி கொடுத்தாங்களோ, அந்த எஹ்சானின் அடிப்படையில் அவங்க சொல்லுவாங்கோ, அந்த தரீக்காவை போதிக்கக்கூடிய ஞானவான்களான ஷேக்மார்களுடைய வரலாறுகள் அழகான சீரான வரலாறு என்றார்கள். வ தரீக்குஹும் அவங்களுடைய தரீக்கா அஸ்வபு துருக்கு, பாதைகளிலேயே நேரான சீரான நேர்மையான பாதை என்றார்கள். அஹ்லாக்குஹும் அஸ்கல் அஹ்லாக், அவங்களுடைய அஹ்லாக் எப்படிப்பட்ட அஹ்லாக்கு தெரியுமா? பரிசுத்தமான குணநலன்கள் என்று சொல்லி தருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, இதைத்தான் அப்பா அவர்கள் நமக்கு தெளிவாக சொன்னாங்கோ, நாங்கள் ஷரியத் என்பதிலே நாங்கள் பயானை கேட்குறோம், நாங்கள் வெளிரங்கமான ஈமான் கொண்டிருக்கிறோம், இஸ்லாமாக இருக்கிறோம், தொழுகிறோம், தொழுகிற பரிபூர்ணம் அடையல்ல, என்ன காரணம்னு கேட்டால் எங்களுடைய கல்பு பரிசுத்தமாக இல்லை. இந்த கல்பை பரிசுத்தப்படுத்துறதை தான் அல்லாஹு தஆலா சொன்னா, கத் அஃப்லஹ மன் தஸக்கா, யார் கல்பை பரிசுத்தப்படுத்தினானோ அவன்தான் வெற்றி பெற்றான்னு சொன்னாங்களே, அந்த பாதையாக இருக்கக்கூடிய தரீக்காக்களுடைய பாதைகள் ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்தை ஷரியத்தை விட்ட தரீக்கா இல்லை, ஷரியத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய தூய்மையான தரீக்கா, அந்த தரீக்கா தான் அப்பா கேட்ட தரீக்கா. அக்கண்மணி நாயகத்திடத்தில் கேட்டாங்கோ, ஹாதியன் நில தரீக்கில் காதிரியில் முஜித்தபி, தேர்ந்தெடுக்கப்பட்ட காதிரியா தரீக்காவினுடைய பாதையில் எங்களை நடத்துங்க. இமாம் கஸ்ஸாலி ரழியல்லாஹுனுடைய ஒரு சொல்ல நான் உங்களுக்கு சொல்லி காட்டினேன். காரணம் என்ன? இமாம் கஸ்ஸாலி ரழியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இல்முல அல்லாஹு தஆலா ஒரு பெரும் வகுதி அவங்களுக்கு கொடுத்து அவங்கள சிறப்பித்தான். நம்ம கூட கேள்வி கேட்கக்கூடிய சமயம், அல்லாஹ்ட்ட துஆ செய்யக்கூடிய சமயம், இமாம் கஸ்ஸாலி ரழியல்லாஹு அன்ஹுடைய கல்பை நீ பரிசுத்தப்படுத்தி இல்மை கொடுத்து விசாலப்படுத்தினதை மாதிரி எங்களுடைய கல்பை விசாலப்படுத்தி நாம சொல்லுவோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்ல வைப்போம். அந்த கஸ்ஸாலி ரழியல்லாஹு அன்ஹு உலகத்தில் என்னென்ன கலைகள் இருக்குதோ அத்தனை கலைகளையும் தேர்ச்சி பெற்றவர்கள். ஒரு சாதாரண ஒரு ஆலிமிசா ஏதோ நஹு சர்வ மட்டும் படிச்சுட்டு கொஞ்சம் ஹதீஸுகளை தெரிஞ்சுட்டு வந்து நின்ன ஆலிம் இல்லை அவங்க. உலகத்தில் என்னென்ன கலைகள் இருக்குதோ அத்தனை கலைகள்லையும் தேர்ச்சி பெற்றவங்க. அல் முன்கிது மினல் லலாலையும் இவன் இஹ்யா உலூமுத்தீன்லையும் சொல்லுவாங்க, நான் இந்த தரீக்காக்களை உங்கள்கிட்ட புகழ்ந்து சொல்லியோம்னா ஏதோ எனக்கு தெரியாத ஒன்றை கண்ணை மூடிட்டு சொல்வதல்ல, உலகத்தில் என்னென்ன பாதைகள் இருக்கிறதோ அத்தனையும் பார்த்து அதில் மூழ்கிட்டு அதில் உள்ள தப்பு தவறுகளை கண்டுபிடிச்சிட்டு ஒரு தெளிவான பாதையை உண்மையை அடிப்படையாக வச்சு சொல்லி சத்தியத்தை பின்பற்றுங்க. ஒன்று விஷயத்தை விஷயம் தெரிஞ்ச ஆள் சொன்னால் அவர்கிட்ட அறிவுரை கேளுங்க, அவர் விஷயம் தெரிஞ்ச ஆளுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு அவர் நபர் தான் இமாம் ராசி ரழியல்லாஹு அன்ஹு. இமாம் ராசி ரழியல்லாஹு அன்ஹு ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு தப்சீர் இருக்குது. அந்த தப்சீர் அவங்களுடைய தப்சீருக்கு ஒரு தனி போங்கு, அழகான போங்கு, எதையுமே ஆய்வு கண்ணோட்டத்தோட பார்த்து ஆய்வு செய்து சொல்லுவாங்க. அந்த இமாம் ராசி ரழியல்லாஹு சொல்லுவாங்க, அன்னல் ஹாசில கௌமு சூஃபியத்தை, சூஃபியாக்கள் என்ற கூட்டத்தினர், அன்ன தரீக்கையிலா மஅரிஃபத்தில்லாஹி தஆலா, அவங்களுடைய பாதை அல்லாஹ்வை அறிவதின் பக்கம் உள்ள பாதையாக இருக்கிறது. வத்தஸ்வியா அது பரிசுத்தமான பாறை, வத்தஜர்ருது மினல் அலாயிக்கில் பதனியா பதனியத்தான உலகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழ்நிலைகளை வச்சு மனுஷன் அல்லாவின் பக்கம் நெருங்காம வியாபாரம் மற்றுள்ள சூழ்நிலைகளை மட்டும் அடிப்படையாக கொண்டிருக்கிறானே, அவைகளை விட்டு மனதை இந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய பாதை வஹாதா தரீக்குன் ஹசனுன் என்று அவங்க சொல்லித்தரக்கூடிய அன்பான அந்த பாதையை அடிப்படையாக வச்சு நம்ம சிந்திக்கிறோம். இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சி நம்ம அடித்தால பார்க்கிறோம். தரீக்காக்கள் என்பது ஏதோ இஸ்லாத்தில் இல்லாத பாதைன்னு உள்ளது கிடையாது, மட்டுமல்ல இஸ்லாத்தை பங்கு போட்ட பாதை இல்லைன்னு உள்ளதை நம்ம வழங்கணும். ஷரியத்து வேற தரீக்கத்து வேறேன்னு சொன்னாதான் அது பங்கு போட்ட சூழ்நிலையில் ஆகுமே தவிர, ஷரியத்தின்ற முதல் படியை தாண்டி தரீக்கத்தின்ற இரண்டாவது தரஜா அந்தஸ்துக்கு வரணும். நம்ம வாழ்க்கையினுடைய நோக்கம் அதுதான், அல்லாஹு அடைவது, அல்லாஹுவின் பக்கம் சென்று சேர்வது, அல்லாஹுடைய ரிலாவை பெற்றுக்கொள்வது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரிலாவை பெற்றுக்கொள்ளணும். ஏதோ குனிஞ்சு நிமிரக்கூடிய எக்ஸசைஸாக உடற்பயிற்சியாக தொழுகை இருக்கக்கூடாது, உண்ணாவிரதமாக நோன்பு இருக்கக்கூடாது, சுற்றுலாவாக ஹஜ் இருக்கக்கூடாது, ஏதோ பெருமைக்காக வேண்டி செலவழிக்கக்கூடிய பணங்களாக ஜகாத் இருக்கக்கூடாது. அவைகளெல்லாம் உள தூய்மையாக செய்யப்படக்கூடிய அல்லாவிற்காண்டியுள்ள இபாதத்தாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தரீக்காக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தரீக்காக்கள் சரியத்திற்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னாதான் இன்னல்லதீன ஃபர்ரகூ தீனஹும் என்று தீன பங்கு போட்டதாக மாறும். நம்ம தீன பங்கு போடல, தீனுடைய அசல அடைவதற்குரிய வழிமுறை என்று தரீக்காக்களை நாம் சொல்கிறோம். இந்த தரீக்கா சம்பந்தமான இந்த விளக்கத்தை அல்லாஹு தாலா நம்முடைய கல்வில ஏற்றி வைக்கிறது மட்டுமல்லாமல் தரீக்காக்களில் உண்மையான ஷேகுமார்களுடைய நாதாக்களுடைய கரம் பற்றி பிடிச்சி அவங்களுடைய வழிமுறையில் அவங்களுடைய கண்காணிப்பில் நம்முடைய உள்ளத்தை நம்ம பக்குவப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவதோடு நம்முடைய உயிரினும் மேலான முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரௌலாவிற்கு சென்று இந்த அஹமதுல்லாவை தன மனம் விரும்பிய அளவுக்கு படித்து அவங்களுக்கு சலாம் சொல்லி அந்த சலாத்தினுடைய பதிலையும் பெற்றுக்கொள்வதோடு உயிரினும் மேலான உத்தம கண்மணி நாயகம் அவர்களையோடு சுவனத்தில் இருக்கும் பாக்கியத்தை, அவர்களோடு அருகிருக்கும் பாக்கியத்தை, அவர்களுடைய பொற்பாதங்களை கட்டிப்பிடித்து முத்தமிடும் பாக்கியத்தை, அவர்களின் பொற்கரங்களை கட்டிப்பிடித்து முத்தமிடும் பாக்கியத்தை, அவர்களுடைய வியர்வையின் வாசனைகளை பொன்னான கஸ்தூரி வாசனைகளை விரும்பிய அளவு நாம் சுவாசித்து மகிழக்கூடிய பாக்கியத்தை, அவர்களுடைய உமிழ் நீரில் இருந்து ஒரு சொட்டேனும் அருந்தி அதன் மூலம் ஞான ரசத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக என்ற அருமையான வேண்டுதலோடு விடைபெறுகிறேன். துஆவை கொண்டு வசியத் செய்கிறேன். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூலாக்கி ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய பணிகளை அல்லாஹ்விற்கு பொருத்தமான பணிகளாக, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பணிகளாக, செயல்பாடுகளாக ஆக்கி அருள் புரிவானாக. அவனுடைய பரிபூர்ணமான கண்காணிப்பில் நம்மை ஆக்கி அருள் புரிவதோடு, யா ரசூலல்லாஹ், யா ஹபீபல்லாஹ், மக்காவின் வேந்தரே, எங்கள் இதய நாயகரே, எங்கள் இதயத்தில் வீற்றிருக்கின்ற நாயகமே, மதீனாவின் பேரரசரே, எங்களுடைய இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கள். எங்களுடைய இதயம் மஹப்பத்துல்லாஹ், மஹப்பத்துர் ரசூலில் ஊறி திளைக்க வேண்டும். அதிலே நாங்கள் உங்களை சந்திக்க வேண்டும், கனவில் சந்திக்க வேண்டும், நனவிலும் சந்திக்க வேண்டும். ஒரு தடவையல்ல நாயகமே, ஓராயிரம் தடவையை சந்திக்க வேண்டும். எங்களுடைய ரூஹு பிரிகிற பொழுது கூட உங்களை பார்த்து அந்த லைப்பிலே எங்களை அறியாமல் எங்களுடைய உயிர் பிரிய வேண்டும் என்று தான் ஆசிக்கின்றோம். நாயகமே தாருங்கள், வாருங்கள், எங்களுடைய மஜ்லிஸிற்கு வந்திருப்பீர்கள், எங்களுக்கு புழுமையான அந்த ஆசியை ஆசிர்வாதத்தை தாருங்கள். இதனுடைய தொடர்ச்சி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களிலே பார்ப்போம். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது பூர்ணமான மஹப்பத் வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிந்து கண்மணி நாயகத்தை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியமும் அல்லாஹுடைய திருலிகாவும் நமக்கு கிடைத்தருள் புரிவதோடு, கண்மணி நாயகம் அரசாட்சி செய்கிற மதீனா மாநகர் சென்று அவர்களை நேரடியாக ஜியாரத் செய்து அவர்களுக்கு சலாம் சொல்லி அந்த பதிலையும் இந்த பாவம் நிறைந்த காதுகளால் கேட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா.
الشيطان الرجيم بسم الله